டக்ளஸ் சேவானந்தா.
நன்றி பிரகதிகள். நன்றி நன்றி குழுக்களினுடைய பிரதி தவிசாளர் அவர்களே. இன்று இந்த உள்ளூராட்சி சபைகள் தேர்தல் திருத்த சட்டம் மூலம் இலங்கை சட்டவாக்கத்தின் 262 அத்தியாயமான உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் கட்டளை சட்டத்தை திருத்துவதற்கான ஒரு சட்டம் மூலமாக இச்சபையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் தொடர்பான சட்டத்தினுள்ள தொழில்நுட்ப குறைபாடுகள் பலதை திருத்துவதற்கு சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அறியப்படுகின்றது. நாடாளுமன்றம் எந்த சட்டத்தை இயற்றினாலும் எந்த நோக்கத்திற்காக அச்சட்டம் கொண்டு வரப்படுகின்றதோ அதை நிறைவேற்றுவதற்கான சட்ட ஏற்பாடுகள் சரியான முறையில் செய்யப்பட்டிருக்க வேண்டியது முக்கியமாகும். சட்டத்தில் குறைபாடுகள் இருப்பின் அவை கண்டறியப்பட்டு நடைமுறை சிக்கல்கள் எழுவதற்கு முன்னரே திருத்தப்பட வேண்டும். இதரம் உள்ளூர் அதிகார சபைகளின் தேர்தல் தொடர்பான சட்டம் என்றாலும் சரி, மாகாண சபைகளின் தேர்தல் தொடர்பான சட்டம் என்றாலும் சரி, பொது தேர்தல்கள் தொடர்பான சட்டம் என்றாலும் சரி, ஜனாதிபதி தேர்தலுக்கான சட்டம் என்றாலும் சரி, மக்களின் ஜனநாயக உரிமைகளை உறுதி செய்கின்ற தேர்தல் சட்டங்கள் அத்தேர்தல்களை நடத்தும் போது நடைமுறை சிக்கல்கள் தோன்றாதவாறு கரிசனையுடன் உட்பரிசீலனைக்கும் ஆய்வுக்கும் விமர்சனங்களுக்கும் உட்படுத்தி ஆய்வு செய்து இயற்றப்பட வேண்டியது முக்கியமானதாகும். இதனால் நீதிமன்றங்களுக்கு செல்வதையும் காலவிரயம் பணவிரயங்கள் ஏற்படுவதையும் தவிர்க்க முடியும். உள்ளூராட்சி என்பது கிராமம் மற்றும் பிரதேச மட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்து கொள்ள உருவாக்கப்பட்ட ஜனநாயக அமைப்பு முறையாகும். ஒவ்வொரு நாடுகளிலும் அந்த நாடுகளின் மரபு முறைகளுக்கு ஏற்ப வெவ்வேறு பெயர்களால் அறியப்படுகின்ற போதும் நமது நாட்டில் உள்ளூராட்சி சபைகள் என்று அழைக்கின்றோம். ஜனநாயக பண்புகளின் மிக முக்கியமான எண்ணக்கருவாக கருதப்படும் பிரதிநிதித்துவ தேர்தல் முறைமை இன்று நமது நாட்டில் கேள்விக்குறியாகி உள்ளது. ஆசிய நாடுகளின் முதன் முதலில் சர்வஜன வாக்குரிமை இலங்கைக்கு 1931 ஆங்கிலேயர் ஆட்சியாளர்களால் வழங்கப்பட்டது. இதன் பின்னரே ஏனைய ஆசிய நாடுகளுக்கு இந்த உரிமை வழங்கப்பட்டது. மக்கள் தமது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கும் அவர்களை நிராகரிப்பதற்கும் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதி உச்ச அதிகாரமே தேர்தல் முறையாகும். ஆனால் 200 பிரதேச சபைகளின் தேர்தல்களை 2015 நடத்தியிருத்தல் வேண்டும். வேறு சில உள்ளூராட்சி தேர்தல்களை 2013 நடத்தியிருக்க வேண்டும். துரவசவசமாக நாட்டில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் உரிய காலத்தில் நடத்தப்படவில்லை. தற்போதைய நிலையில் நாட்டில் உள்ள 335 உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் தேர்தல் நடத்தப்பட வேண்டியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பற்றி அம்மன்றங்களின் பதவிக்காலம் முடிந்தும் சுமார் 2 கடந்த நிலையில் இச்சபையில் உள்ளூராட்சி சபைகளுக்கான சட்ட திருத்தங்கள் தொடர்பான விவாதத்தில் நாம் பங்கு பெற்றி கொண்டிருக்கின்றோம். உள்ளூராட்சி மன்றங்களான பிரதேச சபைகள், நகர சபைகள் ஆகியவற்றின் ஆட்சி நிர்வாகங்கள் செயலாளர்களிடமும் மானியாளர்களிடமும் ஒப்படைக்கப்பட்டு 2 ஆகின்றன. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் உள்ளூராட்சி மன்றங்களில் தற்போது இல்லாத காரணத்தினால் அச்சபைகளின் நிர்வாகம் மந்தகதியிலேயே நடைபெறுகின்றது. இதனால்தான் திண்ம கழிவுகளை அகற்றல், வீதி விளக்குகளை ஒளியூட்டல், வரிப்பணம் அறவிடுதல், உள்ளூராட்சி வீதிகளை திருத்தல், டெங்கு ஒழிப்பு, ஏனைய சுகாதார சேவைகளை வழங்குதல் போன்ற விடயங்கள் தொடர்பான பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் திருப்தியின்மையையும் அசௌகரியங்களையும் ஏற்படுத்தியுள்ளதை நாங்கள் அனைவரும் நன்கு அறிவோம். உள்ளூராட்சி அங்கத்தவர்கள் பதவியில் இருப்பவர்களாயின் அவர்களின் உதவியுடன் மக்கள் தமது தேவைகளை திருப்திகரமாக நிறைவேற்றி கொள்ள முடியும். தமது அரசியல் தலைமைகள் தொடர்பாக மக்களின் அபிப்பிராயங்களை அளவிடும் அளவுமானியாகவும் ஜனநாயக கருவியாகவும் உள்ளூராட்சி தேர்தல்கள் அமைகின்றன. கடந்த தேர்தல்களின் போது மக்களை ஏமாற்றியும் பொய் வாக்குறுதிகளை வழங்கியும் வாக்குகளை அபகரித்தும் தாம் பொறுப்பேற்ற உள்ளூராட்சி சபைகளை செயற்திறனோடு மக்களுக்கு பயனுள்ள வகையில் நிர்வகிக்காமல் மோசடியில் ஈடுபட்டவர்களையும் அதிகார துர்ப்பயோகத்தில் ஈடுபட்டவர்களையும் எதிர்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். நிலைமை இவ்வாறு இருக்கையில் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் திருத்த சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் வட்டார தேர்தல் முறையில் தேர்தல்களை நடத்துவதற்கான விவாதங்கள் பல மட்டத்திலும் நடைபெற்றது. அதில் வட்டார எல்லைகள் தீர்மானிப்பதில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதில் தேர்தல் ஆணையகம் எதிர்கொள்ளக்கூடிய நடைமுறை பிரச்சனைகள் தொடர்பாகவும் விவாதங்கள் நடைபெற்றுள்ளன. இறுதியில் 60 வீத தொகுதி முறையிலும் 40% வீதாசார முறையிலும் தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென்றும் அதில் 25% பெண்களின் பிரதிநிதித்துவம் உள்ளடக்கப்பட வேண்டிய அவசியத்தையும் புதிய திருத்தம் முன்வைத்திருக்கின்றது. அத்துடன் உள்ளூர் அதிகார சபைகளின் தேர்தல் திருத்த சட்டம் அங்கீகரிக்கப்பட்டதும் உடனடியாக அரசாங்கம் தேர்தல் நடத்த நடவடிக்கை எடுக்கும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். அரசியலில் பெண்களின் பகிர்வாகம் உறுதி செய்யும் வகையில் தேர்தல் சட்டங்களில் திருத்தங்கள் செய்யப்படுவது பாராட்டப்பட வேண்டியதாகும். அவ்வாறு செய்வதன் மூலம் ஆண் பெண் சமத்துவத்தன்மையை பேணக்கூடியதாக இருக்கும். இதன் மூலம் மக்களின் குரலையும் ஜனநாயகத்தின் குரலையும் பிரதேச சபைகளில் ஓங்கி ஒழிக்க செய்ய முடியும். உள்ளூராட்சி தேர்தல் வட்டாரங்களின் எல்லைகளை தீர்மானிக்கும் போது சிறு கட்சிகளுக்கும் சிறுபான்மை கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் வட்டார எல்லைகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஏன் இதை கூறுகிறேன் என்றால், உள்ளூராட்சி சபைகளுக்கான புதிய தேர்தல் திருத்த சட்டத்தில் தமக்கு சில பிரச்சனைகள் இருப்பதாக சிறிய கட்சிகள் மற்றும் சிறுபான்மை கட்சிகள் சுட்டிக்காட்டி உள்ளன என்பதையும் நாம் கவனத்தில் கொண்டு அவற்றுக்கு நியாயமான தீர்வு காணப்பட வேண்டும். இதேவேளை உள்ளூராட்சி சபைகளிலும் இரட்டை உறுப்பினர் வட்டாரங்களை அமைப்பதற்கான யோசனைகளையும் நடைமுறைப்படுத்தல் வேண்டும். அவ்வாறான ஏற்பாடு இனங்களுக்கிடையிலான ஐக்கியத்தையும் கிராம மட்டத்தில் ஜனநாயக பண்புகளையும் மேலோங்கச் செய்யும் என்பதையும் இச்சபையில் கூறி வைக்க விரும்புகின்றேன். எனவே தற்போது திருத்தம் செய்வதற்கு இணங்கியுள்ள திருத்தத்திற்கும் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட திருத்தங்களுடன் கூடிய தேர்தல் முறைக்கும் பல முரண்பாடுகள் உள்ளதாக சிறு கட்சியினரும் சிறுபான்மை கட்சியினரும் அபிப்பிராயப்படுகின்றனர். எனவே இம்முரண்பாடுகள் நீக்கப்பட்டு அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நகர சபைகளை மாநகர சபைகளாகவும் இது கட்ட அமைப்பாக ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு, வடமாகாணத்தை பொறுத்த வகையில் பிரதேச செயலகங்களுக்கு ஏற்ற வகையில் விரிவான வகையில் பிரதேச சபைகள் இருப்பதால் அவற்றையும் இந்த மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற வகையில் பிரித்து அதற்கான நடவடிக்கையை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.